அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜூலை மாதம் 19 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தி அறிக்கை, பிறகு செய்தி அரங்கில் படகு பயணங்களை தடுக்க ஆஸ்திரேலியா எடுத்துள்ள கடும் நடவடிக்கைகள் குறித்த விரிவான செய்திகள், படகில் வரும் தஞ்சம் கோரிகளுக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் விடுத்துள்ள செய்தி,
any asylum seeker who arrives in Australia by boat will have no chance of being settled in Australia as refugees.
இந்த நடவடிக்கைகள் பலனளிக்குமா என்பது குறித்து படகு மூலம் ஆஸ்திரேலியா சென்றடைந்து தற்போது அகதி தஞ்சம் பெற்றிருக்கின்ற செல்வன்,
ஸ்ரீலங்கால இருந்தாலும் நாங்கள் கொல்லப்படுவோம் என்ற உணர்வோடு இருக்கிற ஆக்கள் வந்து படகுல ஏறுறதை யாராலுமே தடுக்க இயலாது. என்றால் அவர்கள் அங்கே இருந்தால் கொல்லப்படுவார்கள் என்ற உணர்வு வரைக்கு அடுத்த கட்டத்துக்கு தான் போவார்கள்.
இலங்கை அரசு யாழ்ப்பாணத்தில் தனியார் காணிகளை எடுப்பதற்கு எதிராக வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளது குறித்த விவரங்கள், அதைத் தொடர்ந்து மெட்ராஸ் காஃபே திரைப்படத்தை ஏன் தடை செய்ய வேண்டும் என்பது குறித்து இயக்குனர் சீமான்,
ஈழ விடுதலை போராட்டத்தை வந்து இழிவுபடுத்துற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு, போராளிகள் அனைவரும் பயங்கரவாதிகள், அவங்க மோசமானவர்கள் என்பது போலவும், போர்ல வந்து மக்களையே அவங்க கேடயமா பயன்படுத்திக்கிட்டாங்க என்பது போலவும் எடுக்கப்பட்டிருக்கு.
ஆகியவையும் இன்ன பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
வாசிப்பவர்கள் செய்தி அறிக்கை, வாசிப்பவர்கள் சுவாமிநாதன் மற்றும் சங்கீதராஜன்.
சீனாவில் வங்கிகள் கடன் கொடுப்பதற்கு எந்த அளவுக்கு வட்டி விதிக்க வேண்டும் என்று இருந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்படுவதாக அந்நாடு அறிவித்துள்ளது. அங்கு நிதி கட்டமைப்புகள் மீதான கெடுபிடிகள் தளர்த்தப்படுவதில் இந்த நடவடிக்கை ஒரு முக்கியமான முன்னெடுப்பு என்று ஆய்வாளர்கள் வர்ணித்துள்ளார்கள். இந்த முடிவை சீனாவின் மத்திய வங்கி தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. நிதிச்சந்தைகளுக்கு தேவையான வளங்களை அளிப்பதற்கான முன்னேற்றங்கள் மேலும் செய்யப்படும் எனவும் மத்திய வங்கி அறிவித்துள்ளது. எதிர்வரும் சனிக்கிழமை முதல் இந்த புதிய நடவடிக்கை அமலுக்கு வரும். எனினும் வங்கிகளில் முதலீட்டாளர்கள் வைத்துள்ள வைப்புத் தொகைக்கு அளிக்கப்படும் வட்டியில் எந்த உயர்வும் செய்யப்படவில்லை. அமெரிக்க டாலருக்கு எதிராக சீன ரூபாயின் மதிப்பு விழுந்து விடாமல் இருப்பதற்காக வட்டி வீதத்தில் தளர்வுகளை கொண்டு வர வேண்டிய தேவை இருந்தது என்று செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள்.
ஆஸ்திரேலியாவுக்கு படகுகளில் வந்து தஞ்சம் கோரும் எவரும் இனிமேல் ஆஸ்திரேலியாவில் அகதிகளாக வந்து குடியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் கெவின் ரட் கூறியிருக்கிறார். பொது தேர்தலுக்கு முன்னர் குடிவரவு கொள்கையை சீர்திருத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இதை அறிவித்த கெவின் ரட், பப்புவா நியூகினியா அரசுடன் இது குறித்து கையெழுத்தாக இருக்கும் ஒரு உடன்பாட்டின்படி ஆஸ்திரேலியாவுக்கு வரும் தஞ்சம் கோரிகள் அந்த தீவுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் கோரிக்கை மதிப்பிடப்படும் என்றார். ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பலமான துடிப்பான எல்லை பாதுகாப்பு அமைப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு தனக்கு இருப்பதாக பிரதமர் ரட் கூறினார்.
பாகிஸ்தானில் குடும்பத்திற்குள்ளேயே 22 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒரு பிராந்திய அரசியல்வாதி கைது செய்யப்பட வேண்டும் என காவல்துறையினர் கூறியுள்ளார்கள். குடும்பத்திற்குள் ஏற்பட்ட அரசியல் பகை காரணமாகவே இந்த கொலைகள் இடம்பெற்றுள்ளன. அர்சல் கான் கிச்சி எனப்படும் இந்த அரசியல்வாதி பஞ்சாப் மாகாணத்தில் ஒரு சமையல்காரரை ஏற்பாடு செய்து அவருக்கு 1000 அமெரிக்கன் டாலர்கள் பணம் கொடுத்து தனது ஒன்றுவிட்ட சகோதரர் வீட்டில் உணவில் விஷத்தை கலக்கச் செய்தார் என்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியிருக்கின்றார். அண்மையில் நடைபெற்ற ஒரு தேர்தலில் கிச்சி அந்த ஒன்றுவிட்ட தனது சகோதரரிடம் தோல்வியடைந்திருந்தார். எனினும் 22 பேர் இவ்வகையில் மொத்தமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் நிகழ்ந்தபொழுது அவரது ஒன்றுவிட்ட சகோதரர் வீட்டில் இல்லை, தற்பொழுது துபாயில் இருப்பதாக நம்பப்படும் கிச்சி இதுவரை இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை.
இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரின் எல்லா பெரிய நகரங்களிலும் ஊரடங்கு உத்தரவை பாதுகாப்பு படையினர் அமல்படுத்தி வருகின்றனர். பல ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக பிரிவினைவாத குழுக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்த திட்டமுள்ள நிலையில் இந்த ஆர்ப்பாட்டங்களை தடுக்க ஆட்சியாளர்கள் இந்த நடவடிக்கையை எடுத்து வருகிறார்கள். வியாழனன்று இராணுவ முகாமுக்கு வெளியே கூடிய ஒரு கூட்டத்தை கலைக்க இந்திய சிப்பாய்கள் சுட்டதில் குறைந்தது 4 பேர் கொல்லப்பட்டனர், மேலும் பலர் காயமடைந்தனர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்த ஒரு விசாரணைக்கு இந்திய உள்துறை அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்.
பலவிதமான ஊழல் புகார்களில் சிக்கியுள்ள வேட்டிகன் நிர்வாகத்தை சரி செய்யும் நோக்கில் மேலும் சில சீர்திருத்தங்களை கொண்டு வருகின்றார் போப் பிரான்சிஸ். இதையடுத்து தமது பொருளாதாரம் மற்றும் நிர்வாக பிரிவுகளை மறுபரிசீலனை செய்ய ஒரு புதிய ஆணைக்குழுவை போப் நியமித்துள்ளார். இந்த இரு பிரிவுகளின் செயல்பாடும் வெளிப்படையாகவும் எளிமையாகவும் அதே நேரத்தில் திறமையாகவும் இருக்கும் நோக்கில் எப்படி மாற்றி அமைப்பது என்பதே இந்த ஆணைக்குழுவின் நோக்கம். வேட்டிகன் வங்கியின் செயல்பாடு குறித்து கவனம் செலுத்துவதற்காக இதே போன்ற ஒரு ஆணைக்குழு முன்னர் நியமிக்கப்பட்டது. பெரும்பாலும் மத குருமார்களால் நடத்தப்படும் வேட்டிக்கன் நிர்வாகத்தில் ஊழல், திறமையின்மை, உள்ளுக்குள்ளேயே நடக்கும் சண்டை ஆகியவை குறித்து கடந்த ஆண்டு கசிந்த ஒரு அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது.
மலேசியாவிற்கான வத்திகான் முதல் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவரை விலக்கிக் கொள்ளுமாறு கோரி பல முஸ்லிம் ஆர்வலர்கள் மலேசியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தி வருகின்றனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் சர்வதேச கண்ணோட்டம். ஆபத்தான படகு பயணம் மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் சென்று தஞ்சம் கோரிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில், இவ்வாறு படகுகளில் வருபவர்கள் இனி நாட்டுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று ஆஸ்திரேலியா இன்று அறிவித்திருக்கிறது. தஞ்சம் கோரிகளை அருகே இருக்கும் பப்பா நியூகினிக்கு மாற்றும் நடவடிக்கைகள் இன்று கைச்சாத்திடப்பட்டன. இந்த உடன்படிக்கை உடனடியாக அமலுக்கு வருகிறது. படகு பயணம் மேற்கொள்பவர்களில் இலங்கை தமிழர்கள் கணிசமானவர்கள். இதுகுறித்த செய்திக்குறிப்பை அடுத்து கேட்கலாம். படகுகளில் வருபவர்களுக்கு ஆஸ்திரேலியா கதவுகளை சாத்தியிருக்கிறது. நாட்டில் விரைவில் தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் வெளிநாட்டிலிருந்து வரும் அகதிகள் பிரச்சினை அங்கே ஒரு முக்கிய விடயமாக மாறியிருக்கும் நிலையில் ஆஸ்திரேலிய அரசு இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. கடந்த 18 மாதங்களாக படகுகள் மூலம் வருபவர்களின் எண்ணிக்கை வெகுவாக உயர்ந்திருக்கிறது. கடந்த ஆண்டு 278 படகுகள் மூலம் சுமார் 17,000 பேர் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கின்றனர். இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து July 16 வரை சுமார் 15,000 பேர் ஆஸ்திரேலியாவை வந்தடைந்திருக்கின்றனர். இந்த சூழலில் இன்று எடுக்கப்பட்ட முடிவு குறித்து ஆஸ்திரேலிய பிரதமர் கெவின் ரட்,
From now on, any asylum seeker who arrives in Australia by boat will have no chance of being settled in Australia as refugees.
படகுகள் மூலம் வருபவர்கள் இனி ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேற வாய்ப்பே கிடையாது. கிறிஸ்துமஸ் தீவில் உள்ளவர்களும் மற்ற தஞ்சம் கோரிகளும் பப்புவா நியூகினியில் இருக்கின்ற மேனஸ் உள்ளிட்ட இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு விசாரிக்கப்படுவார்கள். அவர்கள் உண்மையான அகதிகள் என்று அறியப்பட்டால் அவர்கள் பப்புவா நியூகினியில் குடியமர்த்தப்படுவார்கள். உலகெங்கும் இருக்கும் ஆட்கடத்தல் குழுக்களுக்கும் அவர்களுக்கு உதவுகின்ற ஆஸ்திரேலிய குற்ற கும்பர்களுக்கும் நாங்கள் ஒரு செய்தியை தெளிவாக சொல்ல விரும்புகின்றோம். அதாவது, அவர்கள் அவர்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகின்ற நம்பிக்கைகள் அனைத்தும் இனிமேல் பொய் என்பதுதான் அந்த செய்தி.
இந்த ஒப்பந்தம் குறித்த செய்தி வெளியான பிறகு நவ்ரோ தீவில் உள்ள தஞ்சம் கோரிகள் முகாமில் கலகம் விடுத்திருக்கிறது. அகதிகளை தடுத்து வைக்க பப்பா நியூகினியின் மானுஸ் தீவில் உள்ள முகாம் 3,000 பேர் இருக்கும் அளவுக்கு விரிவுபடுத்தப்படும். பப்பா நியூகினியில் ஒரு மருத்துவமனை அமைத்து தரவும் பல்கலைக்கழகங்களை தரம் உயர்த்தவும் ஆஸ்திரேலியா உதவும். இதுகுறித்து பப்பா நியூகினியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோனி நைட்,
This is chances for jobs for my people, for the Australian government with the asylum seeker package to fix up the roads, fix up the airport.
இந்த ஒப்பந்தம் எங்களுடைய மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று நான் நம்புகின்றோம். அகதிகள் ஒப்பந்தத்தின் கீழ் ஆஸ்திரேலிய அரசு எங்களுடைய வீதிகளை மேம்படுத்த, விமான நிலையங்களை மேம்படுத்த உதவப்போகின்றது. அந்த விமான நிலையம் சர்வதேச தரத்துக்கு உயரும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன்.
அகதிகளை நெவ்ரு மற்றும் பப்பா நியூகினிக்கு அனுப்பும் சர்ச்சைக்குரிய திட்டத்தை கடந்த ஆண்டு ஆஸ்திரேலியா அமல்படுத்த ஆரம்பித்தது. ஆனால் இந்த நடவடிக்கைகள் காரணமாக படகில் வருவோரின் எண்ணிக்கை குறையவில்லை. தஞ்சம் கோரிகள் தற்போது தங்க வைக்கப்படும் முகாம்களின் நிலை குறித்து ஐநாவின் அகதிகள் ஸ்தாபனம் சமீபத்தில் கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் பசுமை கட்சியும் அரசின் இந்த முடிவை கண்டித்திருக்கிறது. இதுகுறித்து அந்த கட்சியின் செனட்டர் சாரா கோரல் ஹான்சன் யங்,
I'm very disappointed and I think many Australians in fact will be very disappointed to see that our government is effectively thumbing our nose at our
நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன். ஏராளமான ஆஸ்திரேலியர்கள் இது குறித்து ஏமாற்றம் அடைவார்கள். அகதிகளுக்கான சர்வதேச உடன்பாடுகளின் கீழ் உள்ள பொறுப்பை அரசு தட்டி கழிக்கிறது. இன்று முதல் தமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று ஆஸ்திரேலியாவின் கதவை தட்டுபவர்கள் உடனடியாக பப்பா நியூகினிக்கு அனுப்பப்படுவார்கள். அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்குள் வர அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இது மிகவும் கடினமான ஒரு நிலைப்பாடு. இது குறித்து பல ஆஸ்திரேலியர்கள் நிச்சயம் வெட்கப்படுவார்கள்.
ஆஸ்திரேலியாவின் முடிவை அம்னஸ்டி உள்ளிட்ட மனித உரிமை அமைப்புகள் கண்டித்திருக்கின்றன. வன்முறையிலிருந்து தப்பி ஆஸ்திரேலியாவுக்குள் வர வேண்டும் என்ற நோக்கில் பலர் தற்போது இந்தோனேஷியாவை வந்தடைந்திருக்கின்றனர். ஆஸ்திரேலியாவின் இன்றைய நடவடிக்கைகள் தஞ்சம் கோரிகளை தடுத்து நிறுத்திவிடாது என்று ஆட்கடத்தல் வலையமைப்பைச் சேர்ந்த ஒருவர் ஆஸ்திரேலிய ஊடகத்திடம் தெரிவித்திருக்கின்றார். ஆஸ்திரேலிய அரசின் கடுமையான இந்த முடிவுக்கான காரணங்கள் குறித்து ஆஸ்திரேலிய தமிழர் பிரிவைச் சேர்ந்த பால விக்னேஸ்வரன் அவரிடம் கேட்டேன்.
ஆஸ்திரேலிய அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்ததற்கு காரணம் வாக்குப்பட்டி அரசியல் என்பதில் யாருக்கும் எந்தவிதமான குழப்பமும் இல்லை. ஆஸ்திரேலிய மக்கள் இவ்வாறான பெரிய தொகையில் வெளிநாட்டவர்கள் உரிய விதமான அடையாளங்கள் இன்றி வருவதை ஒரு பிழையான விடயமாக பார்க்கின்ற போதிலும் இதை சரியாக கையாண்டிருந்தால் இந்த ஆஸ்திரேலிய மக்களுக்கு இவர்கள் விளங்கப்படுத்தி இருக்க முடியும். சர்வதேச மட்டத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்கிற அகதிகளின் எண்ணிக்கை குறைவு என்பதையும், நாங்கள் விமானத்தில் வருகிற இங்கு வந்து தங்கி நிற்பவர்களுடன் ஒப்பிடுகையில் அண்மை காலம் வரையும் படகு மூலமாக வந்தவர்களின் தொகை குறைவு என்பதையும் எடுத்துக்கொண்டிருக்க முடியும். ஆஸ்திரேலியாவின் வெளிவிவகார அமைச்சரே வருபவர்களில் 90% பொருளாதார அகதிகள் என்று ஒரு கருத்தை சொன்னார். ஆனால் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஒரு எழுந்தமானமாக சில இலக்கங்களை இப்படி தூக்கி வீசுவது அரசியல் சார்ந்தது.
இப்போ சமீபத்தில் கூட ஒரு படகு கவிழ்ந்தது, அதில் 100 பேருக்கும் மேல் இருந்தார்கள். படகு விபத்துக்களை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கைகளை எடுப்பதாக ஆஸ்திரேலியா சொல்லலாம் அல்லவா? என்றால் தேவையில்லாமல் சாவுகள் நடக்கின்றன, பல ஆட்கடத்தல் கும்பல்கள் இருக்கின்றன, இவர்களை முடக்குவதற்காக இது செய்யப்படுகின்ற ஒரு பொறிமுறையாக ஏன் நீங்கள் பார்க்கக்கூடாது?
ஆஸ்திரேலியா இது ஒரு காரணமாக சொல்லலாம், அது சரியா என்பதுதான் கேள்வி. புல் ஃபேக்டர் என்று சொல்லப்படுகிற இந்த நாட்டை நோக்கி கவரும் விடயங்களையும் கையாள வேண்டும். புஷ் ஃபேக்டர் என்று சொல்லப்படுகிற இருக்கும் இடத்தை விட்டு அவர்கள் வெளியே ஏன் வருகிறார்கள் என்ற விடயமும் கவனிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் புஷ் ஃபேக்டரை விட்டுவிட்டு ஏன் அவர்கள் அந்த நாடுகளில் வெளியே வருகிறார்கள் என்பதை பார்க்காது, ஏதோ வருமிடத்தில் ஒரு கதவை போட்டு இவர்களை தடுத்து விடலாம் என்ற எண்ணத்தில் ஆஸ்திரேலியா செயற்படுவதும் ஒரு சரியான அணுகுமுறையாக யாராலும் இங்கு பார்க்கப்படவில்லை.
சரி, அப்படி என்றால் படகு பயணத்தில் ஏற்படும் சாவுகளை எப்படி தவிர்ப்பது?
இப்போது ஆஸ்திரேலியன் பிரதமந்திரி சொல்லியிருப்பதை போல தேசிய மட்டத்திலும் பிராந்திய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் இந்த விடயங்களை கையாள வேண்டும். இந்தோனேஷியா மலேசியா போன்ற நாடுகளிலிருந்து வந்து கொண்டிருப்பவர்களை அந்த நாடுகளில் உள்ள விடயங்களை சரியாக அவதானிப்பதன் மூலம் கையாள முடியும். அந்த மாதிரியான விடயங்களை கையாள்வதற்கு ஐக்கிய நாடுகளின் செயலாளர் பேங்கிமோருடன் ஏற்கனவே பேசி தாம் ஒரு உள்நாட்டு மாநாடு ஒன்றுக்கும் அல்லது பிராந்திய மாநாடு ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்திருப்பதாக ஆஸ்திரேலிய பிரதம மந்திரி அறிவித்திருக்கிறார். அவ்வாறான ஒரு உரிய முறையிலான பொறிமுறை இல்லாது நாங்கள் வருபவர்களை விமானம் மூலம் கண்டுபிடித்து கடற்படை கப்பல் மூலம் தடுத்து திருப்பலாம், அல்லது நாங்கள் வந்து இவர்களை இந்த நாட்டுக்கு வராமல் அனுப்பலாம், அல்லது வந்தவர்களை தொல்லைப்படுத்துவதன் மூலம் அவர்கள் தமது உறவினர்களுக்கு சொல்லி இங்கு வராமல் நிற்க முடியும், விளம்பரங்களை போடுவதன் மூலம் இவர்களை தடுக்கலாம் என்பதெல்லாம் வெறுமே நாங்கள் வந்து ஆழமாக பிரச்சனையை பார்க்காது, காயத்துக்கு மருந்து போடும் போது வரும் தோலை மட்டும் பார்க்காது முழுவடையங்களையும் பார்க்க வேண்டும் என்று சொல்வதை போல இதை முழுமையாக பார்க்க வேண்டும். இதை நாங்கள் பார்ப்பதில்லை என்பதுதான் பிரச்சனை என்பது இங்குள்ள அகதிகளுக்கான செயற்பாடுகளுக்கான கருத்து மட்டுமன்றி இந்த விடயங்களை மனிதமான ரீதியில் அணுகிற எல்லோருக்கும் இந்த பார்வை இருப்பதை நாங்கள் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டும்.
செயற்பாட்டாளர் பாலவிக்னேஸ்வரன். கடந்த காலங்களில் பல்வேறு கஷ்டங்களை சகித்துக் கொண்டு உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பலர் படகுகள் மூலம் ஆபத்தான பயணம் மேற்கொண்டு ஆஸ்திரேலியாவை சென்றடைந்திருக்கின்றனர். அவர்களின் பலரின் தஞ்ச கோரிக்கைகளும் ஏற்கப்பட்டிருக்கின்றன. இலங்கையின் வடபகுதியைச் சேர்ந்த செல்வன் ஆஸ்திரேலியா சென்ற தனது அனுபவத்தை பிபிசி தமிழோசையிடம் பகிர்ந்து கொண்டார்.
என்னுடைய பேர் செல்வன், என்னுடைய வயது 40, இலங்கையின் வடக்கு பகுதியைச் சேர்ந்தவன். ஸ்ரீலங்கா ராணுவம் வந்து முழு பகுதிகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்த பொழுது நாங்கள் ராணுவ கட்டுப்பாடு இல்லாத பிரதேசங்களில் வாழ்ந்த நாங்கள் தொடர்ந்து இராணுவத்தால எங்களுக்கு மிகுந்த அச்சுறுத்தல் இருந்தது. நிறைய பேர் வந்து பகைத்தொகை இல்லாமல் பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டு வந்தாங்கள். மற்ற அந்த சண்டையின் போது பெருமளவிலான ஆட்கள் கொல்லப்பட்டது எல்லாம் நாங்கள் எங்களுடைய கண்ணால பார்த்து நாங்கள் அப்ப எப்படியான சித்திரவதைகள் எங்களுக்கும் நடக்கலாம், நாங்களும் கொல்லப்படலாம், எந்த நேரம் எங்களுக்கு உயிராபத்து வரலாம் என்ற அடிப்படையில நாங்கள் உயிரோட வாழ என்றால் ஸ்ரீலங்காவில் இருக்க இயலாது என்ற முடிவுக்கு வந்தால நாங்கள் இந்த படகு பயணத்தை நான் தெரிவு செய்தேன். ஆனா நாங்கள் வழி கிடைக்கல, ஆஸ்திரேலியா தான் எங்களுடைய தெரிவாக இருந்தது என்று சொல்ல முடியாது. இலங்கையை விட்டு ஏதோ ஒரு நாட்டுக்கு தப்பி போகணும் என்ற இல்லாம தான் இருந்ததை தவிர நாங்கள் ஆஸ்திரேலியாவை தெரிவு செய்த நாங்கள் வந்து நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் ஆஸ்திரேலியா தான் அப்ப அந்த நேரத்துல சாதகமான வழியா இருந்தபடியா மற்றது நாங்கள் பாஸ்போர்ட் எடுத்தோ அல்லது விமானம் மூலமாக வர முடியாத நிலைமையில ஒரே ஒரு வழியாக இருந்தது அதுதான்.
நீங்க தனியா வந்தீங்களா, குடும்பத்தோட வந்தீங்களா, எங்கேருந்து படகு பிடிச்சீங்க, எத்தனை நாள் பயணமாச்சு?
குடும்பத்தோட வர இல்ல, தனியா தான் வந்தான். இந்த குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டது. என்னடா குடும்பத்தோடு சேர்ந்து நாங்கள் மிகுந்த கஷ்டத்தை சின்ன பிள்ளைகளோடு சேர்ந்து அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமையில நான் தனியாக வலிக்கிட்டேன். தமிழ் பேசுகிற மீன்பிடி கிராமம் ஒன்றிலிருந்து நான் வலிக்கிட்டேன். இந்த விதமான வசதிகளும் இல்லாமல் இந்த நேரம் உறக்கலாம் என்ற கடல் கொந்தளிப்புகளுக்கு ஊடாக 22 நாள் பயணம் செய்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நாங்கள் காலடி எடுத்து வைக்கலதான் நாங்கள் உண்மையில இன்னொருக்கா பிறந்திருக்கிறோம் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. கிறிஸ்துமஸ் தீவுக்கு அண்மையாக வைத்து அதிகாரிகளால் எங்களை படகு பிடிக்கப்பட்டது.
எத்தனை மாசம் நீங்க வந்து அந்த தடுப்பு சிறையில இருந்தீங்க?
கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே இருந்தேன் தடுப்பு சிறையில.
இப்போ ஆஸ்திரேலியால உங்க தஞ்ச கோரிக்கையை ஏத்துக்கிட்டாங்களா? உங்க குடும்பத்தை நீங்க கூட்டு வந்தீங்களா?
அண்மையில எனக்கு தஞ்ச கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது.
ஆனால் இந்த குடும்பத்தை நான் கூப்பிடக்கூடிய எல்லாமே இன்னும் இருக்கே இல்லை. ஆஸ்திரேலியால உடனடியாக கூப்பிடுறதுல உள்ள நடைமுறைகள் வந்து மிக நீளமாக இருக்கிறதாக தான் நான் கருதுறேன். அவ்வாறான நிலைமைகள் தொடர்ந்து இருக்கிறபடியாத்தான் சில நேரங்கள்ல சிலர் வந்து தங்களோட குடும்பத்தோட வந்து இங்க சேரலாம் என்று யோசிக்கிறார்களா என்ற ஒரு ஐயப்பாடும் எனக்கு இருக்குது.
இப்போ ஆஸ்திரேலிய அரசாங்கம் புதிய நடைமுறைகளை கொண்டு வந்திருக்கு, இலங்கையிலேருந்து படகுல போலான்னு யோசிக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
படகுல வந்து இங்க வந்து சேர்ந்தா பிறகுதான் உயிருக்கு உத்தரவாதம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆனா ஒரு விஷயத்தை நாங்க மறக்க முடியாது, ஸ்ரீலங்கால இருந்தாலும் நாங்கள் கொல்லப்படுவோம் என்ற உணர்வோடு இருக்கிற ஆக்கள் வந்து படகுல ஏறுறதை யாராலையுமே தடுக்க இயலாது. என்றால் அவர்கள் அங்கிருந்தா கொல்லப்படுவார்கள் என்ற உணர்வு வரைக்க அடுத்த கட்டத்துக்கு தான் போவார்கள். கடலுக்களால தப்பினா தங்களுக்கு ஒரு வாழ்வு வரும் என்று நினைப்பார்கள். ஆனபடியா மோசமான நிலையில அல்லது ஸ்ரீலங்கா ராணுவத்தால தாங்கள் சித்திரவதைப்படுத்தப்படலாம் அல்லது கொல்லப்படலாம் என்ற நிலைமையில இருக்கிறார்கள். படகுல ஏறுறத முயற்சிக்கிறத அநேகம அப்படி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டுதான் இருக்கும். உண்மையான அகதிகள் இங்க வந்து கொண்டுதான் இருப்பினதான் நான் நினைக்கிறேன். ஆனால் மிக மோசமான கடல் பயணம், உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்ற ஒரு தகவலை நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புறேன்.
உங்களோட படகுல எத்தனை பேர் வந்தாங்க?
50 பேர் வந்துடும். படகுல வரும்பொழுது எங்கள் ஒவ்வொருத்தர் ஒரு சோக கதையோட தான் வந்துச்சிடும். யார் யாருக்கு என்னென்ன துன்பம் நடந்தது சில ஆக்கள் சொல்லிக்கல நாங்கள் கேள்விப்படுவோம்.
இப்போ இலங்கையிலேருந்து வந்து 3 வருஷம் ஆச்சு, குடும்பத்தை பிரிஞ்சிருக்கீங்க, நீங்க இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா?
நான் உயிரோட தப்பினதுன்றதுல எனக்கு மிக மகிழ்ச்சி. என்னுடைய குடும்பத்தோட கெதியில இணையணும் என்று சொல்லி ஆவலோட இருக்கிறேன். மற்றபடி ஆஸ்திரேலியா, நான் உயிரோட ஆஸ்திரேலியால வந்து சேர்ந்திருக்கிறேன் என்றதுல எனக்கு மிக மகிழ்ச்சி. ஆஸ்திரேலியால பதிவிட உரிமை கிடைத்ததுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன்.
ஆஸ்திரேலியாவின் இந்த முடிவு குறித்து ஐநாவின் அகதிகள் ஸ்தாபனத்தின் கருத்தை பெற பிபிசி தொடர்ந்து முயன்று கொண்டிருக்கிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அடுத்து இலங்கை தொடர்பான செய்திகள். வடக்கே யாழ்ப்பாணத்தில் அரசு தனியார் காணிகளை எடுப்பதற்கு எதிராக யாழ் ஆயர் தொடுத்த வழக்கு விசாரணைக்கு ஏற்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து நமது நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
வலிகாமம் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள தனியார் காணிகளை கையகப்படுத்த அரசாங்கம் எடுத்துள்ள முடிவை ரத்து செய்யுமாறு கோரி யாழ் ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம் தாக்கல் செய்த மனுவொன்றை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. வலிகாமம் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள சுமார் 6000 ஏக்கருக்கும் அதிகமான தனியார் காணிகளை கையகப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக மனுவை சமர்ப்பித்த யாழ் ஆயர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் கத்தோலிக்க திருச்சபைக்கு சொந்தமான காணிகளையும் கையகப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் இந்த மனு மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவிதமான விசாரணையுமின்றி தனியார் காணிகளை கையகப்படுத்த அரசாங்கம் எடுத்துள்ள முடிவை ரத்து செய்யுமாறு கோரியே யாழ் ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு இன்று அழைக்கப்பட்ட போது முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் தொடர்பாக திருப்தியடைந்த நீதிமன்றம் பின்பு அதனை விசாரணை கேட்டுக்கொண்டதாக மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டவாதி எம் ஏ சுமந்திரன் பிபிசிக்கு தெரிவித்தார்.
அவருடைய அதாவது திருச்சபைக்கு சொந்தமான 55 காணிகளும் இந்த பிரதேசத்துக்குள்ளே அடங்குகிறதாகவும் அதனையும் அரசாங்கம் இப்படியாக சுவீகரிப்பதற்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது இன்றைய தினம் நீதிமன்றத்திலே எடுத்து கொள்ளப்பட்ட போது இந்த மனுவை ஆராய்ந்த நீதிபதி இந்த வழக்கிலேயும் எதிராளிகளுக்கு எதிராக அறிவித்தலை அனுப்பியிருக்கிறார்.
இதேவேளை வடமாகாண சபை தேர்தலை ரத்து செய்யுமாறு கோரி சிங்கள ஜாத்திக சங்கமே எனும் அமைப்பொன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இந்த மனுவை எதிர்வரும் 6ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது.
விரைவில் வெளியாக உள்ள ஹிந்தி திரைப்படமான மெட்ராஸ் கஃபே படத்தில் விடுதலை புலிகள் மோசமாக சித்தரிக்கப்பட்டிருப்பதாகவும் அதனால் அந்த படத்தை தமிழகத்தில் திரையிட அனுமதிக்கக்கூடாது என்றும் பல்வேறு அமைப்புகள் கோரிக்கை வைத்திருக்கின்றன. இத்தொடர்பில் நாம் தமிழர் அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் கேட்டார் எல் ஆர் ஜெகதீசன்.
இல்லை, அந்த படம் எங்கள் போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்துது. எங்கள் ஈழ விடுதலை போராட்டத்தை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது போராளிகள் அனைவரும் பயங்கரவாதிகள், அவங்க மோசமானவர்கள் என்பது போலவும், ரெண்டாவது போரில் வந்து மக்களையே அவங்க கேடயமா பயன்படுத்திக்கிட்டாங்க என்பது போலவும் எடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து திட்டமிட்டு இந்த காமன்வெல்த் விளையா மாநாடு நடக்கும்போது இதை உலக நாடுகளை காட்டுறதுக்காக இது இலங்கை அரசே செய்யுது. ஏன்னா ஜான் ஆப்ரஹாம் ராஜபக்சே அவர்கள், கோத்தபாய ராஜபக்சே அவர்கள் இதை நடித்த கதாநாயகம் 2-3 முறை தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருக்கிறாரு. இதனால தான் நீங்கள் அந்த படத்தை திரையிட்டு எங்களுக்கு காட்டுங்க, எங்களுக்கு எதிரான கருத்துக்கள் இருந்தால் நாங்கள் திரையிட விட மாட்டோம், நீங்கள் தடை செய்யணுங்கிறது நாங்கள் கேட்டிருக்கோம் அரசுக்கிட்ட.
நீங்களும் ஒரு படைப்பாளியாக இருக்கிறீங்க, இயக்குனராக இருக்கிறீங்க, ஒரு படத்தை பார்க்காமலே இப்படியான ஒரு கோரிக்கையை வைப்பது வெறும் சந்தேகங்களுக்கு அடிப்படையில் இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா?
இல்லை, பார்க்காமலே இல்லையா, அங்கே வேலை செய்கிற அதில் இருக்கிறவங்க படப்பிடிப்பில் பங்கேற்றவங்கெல்லாம் நம்ம ஆளுங்க ஏற்கனவே எடுத்து சொல்லிடுறாங்கல்ல. தணிக்கைக்கு வரும்போது படம் பார்க்குறவங்க வட இந்தியாவிலேயும் இதை அந்த நுட்ப கலைஞர்களாக தமிழர்கள் வேலை செய்கிறவங்க எடுத்து எனக்கு சொல்கிறாங்கல்ல, இப்படி எடுத்துருக்குது படம் அப்படின்னு. அதனால நாங்க அரசுக்கு அந்த படத்தை எங்களுக்கு திரையிட்டு போட்டு காட்ட சொல்லுங்க, எங்களுக்கு எதிரான கருத்துக்கள் இல்லைன்னா நீங்க வெளியிடுங்க, இல்லைன்னா நாங்க வெளியிட விட மாட்டோம், நீங்க தடை செய்யுங்கன்னு தான் நாங்க கோரிக்கை வைக்கிறோம்.
இந்த தணிக்கை செய்வதற்காக அரசு அமைப்பு ஒன்று இருக்கு, அந்த அமைப்பு வந்து தணிக்கை செய்யறது சரி, அதை மீறி உங்களை போன்ற வெளியில இருக்கிற அரசியல் கட்சிகள்
தணிக்கை எல்லா படங்களையும் தணிக்கை செய்துங்க, அணை 999 படத்தையும் தணிக்கை செய்து, டாவின்சி கோர்ட் படத்தையும் தணிக்கை செஞ்சது, ஏன் தடை செஞ்சாங்க? அதனால நீங்க வந்து இங்க பாருங்க, ஒரு கரு நீங்க சொல்றீங்க, நீங்க ஒரு படைப்பாளியா இருந்துகிட்டு இப்படி செய்யறீங்கன்னு. நான் வந்து ராஜீவ்காந்தி அமைதிப்படையை அனுப்புனது, அதனால அங்க போய் எனது மக்களை கொன்று ஒழிச்சது, இதெல்லாம் நான் ஒரு படமா எடுத்து விட்டு அந்த அரசு அனுமதிக்கும் நினைக்கிறீங்களா? சிங்கள அரச பயங்கரவாதம் அது என்னுடைய இனத்தையே அழிச்சு முடிச்சிருக்கு, இதை படமா எடுக்க விடுவீங்களா? விட்டா இந்த நாட்டுல அனுமதி இருக்குமா? படப்பிடிப்பு நடத்த அனுமதி இருக்குமா? இல்ல வெளியிட அனுமதி இருக்குமா? நீங்க அரசு வந்து இதுக்கு பணம் கொடுக்குது, இந்திய இலங்கை அரசு பணம் கொடுத்து எடுக்க சொல்லுது, அப்படித்தான் அதை செய்யுது, அதை நாங்க எப்படி அனுமதிக்க முடியும்?
இலங்கை இந்திய அரசுகள் இதற்கு பணம் கொடுத்ததாக நீங்கள் சொல்கிறீர்களே, அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறது?
இல்ல இல்ல, இலங்கை அரசு கொடுக்கலன்னா அவர் ரெண்டு மூணு தடவை போய் ஜானா அப்புறம் ராஜபக்சே வீட்டுல போய் ராஜபக்சே கோத்தபாய சந்திச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர் வந்து மலையாளி, அவரு இந்தியில நடிக்கிறார், அவர் வந்து போய் சந்திச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவருக்கு விடுதலை புலிகளை பயங்கரவாதின்னு காட்டுற துணியும் அவருக்கு தெரியும், உலகம் புற தமிழர்கள் தாங்க, இந்தியாவில் தமிழர்கள் நாங்க வாழாத மாநிலமே இல்லை. அவர் நினைச்சா மகாராஷ்டிர மாநிலத்துல கூட மும்பையில கூட அந்த படம் வெளியிட விட மாட்டோம் நாங்க, அவருக்கு தெரியும். அதையும் மீறி நடிக்கிறாருன்னா அதை பத்தி கவலைப்படாம அவருக்கு பின்னாடி ஆதரவு இல்லாம அவர் செய்ய முடியாது துணிஞ்சு.
இல்ல, நீங்கள் இந்த இவ்வளவு பெரிய பாரிய குற்றச்சாட்டு சொல்றீங்க, அவர் வந்து இலங்கை அரசு கிட்ட இருந்து பணம் பெற்றுதான் இந்த படத்தில் நடித்தார் என்பது உங்களுடைய குற்றச்சாட்டு, அதற்கு என்ன ஆதாரம்? வெறும் சந்திப்புகளே வந்து ஆதாரம் ஆயிடாது இல்ல?
நீங்க ஆதாரம் என்ன ஆதாரம்? நீங்க எனக்கு கூடதான் 1000 கோடி வருதுன்றாங்க, ஆதாரம் இருக்குது ஒரு. அதுல வந்து அவர் காசு வாங்காம நடிச்சிருக்க முடியாது, இந்த படத்தை எடுக்க வேண்டிய அவசியமே முதல்ல துணிவே முதல்ல வந்திருக்காது. ஏன்னா நீங்க எப்படி இதை எடுக்க முடியும்? நீங்க ஒரு தெரியும், நீங்க இவ்வளவு ஒரு சிக்கல் இருக்குதுன்னு தெரியுது, இந்த பிரச்சனையை நீங்க ஒரு உயிரோட்டமான உயிர் ஒரு பெரிய பிரச்சனை, உணர்வுபூர்வமான பிரச்சனை, இந்த பிரச்சனையை அணுகும் போது இந்த படம் நிச்சயமா பெரிய பிரச்சனையை உருவாக்கும் தெரிஞ்சு இந்த படத்தை எடுக்க முடியுதுன்னா எப்படி எடுக்க முடியுது? முதல்ல ஜாஃப்னான்னு எடுத்துட்டு அப்புறம் பிரச்சனை வருமோன்னு நினைச்சு மெட்ராஸ் கஃபேன்னு வைக்க வேண்டிய அவசியம் வரும்போதே நமக்கு சந்தேகம் வந்துடுது.
இப்போ உங்களுடைய இந்த கோரிக்கை மனுவுக்கு தமிழக அரசோ தமிழக காவல்துறையோ பதில் சொல்லாவிட்டால் அடுத்து நீங்கள் என்ன செய்ய போவதாக உத்தேசம்?
ஒன்னும் இல்லைங்க, படம் திரையில வராதுங்க, படம் திரையிட முடியாது. ஏன்னா நாங்க வந்து திரையரங்குல எந்த இப்ப எத்தனை திரையரங்குல ஓடும், அத்தனை திரை தமிழ்நாட்டுக்குள்ள வெளியிட மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். வேற மற்ற மாநிலங்கள்ல இருக்கிறதுல அங்க இருக்கிற தமிழர்கள்ட்ட மக்கள்கிட்ட சொல்லி போராட சொல்லுவோம், திரையரங்கை முற்றுகையிடுவோம், முற்றுகையிட்டு ஜனநாயக முறையில போராடுவோம். போராடும் போது நீங்க எப்படி அதை மீறி எப்படி திரையிடுவீங்க? மக்கள் எப்படி திரையரங்குக்குள்ள போக முடியும்? திரையரங்கையே நாங்க சுற்றி சூழ்ந்துகிட்டோம்னா ஜனநாயக முறையில அமைதியான முறையில உண்ணா நோம்பு இருந்துட்டோம் அப்படின்னா சுத்தி இருந்துட்டோம்னா எப்படி படம் நீங்க படத்தை ஓட்டுவீங்க?
சீமான் அழுத்த செவியின் நீண்ட வடிவத்தை நேயர்கள் நமது இணையதளம் மூலமாக கேட்கலாம். இலங்கை யாழ்ப்பாணத்தில் புத்தக கண்காட்சி ஒன்றில் கலந்து கொள்ள தென்னிந்திய புத்தக பதிப்பு மற்றும் விற்பனை நிறுவனங்கள் சங்கம் முடிவு செய்ததாக இருந்தது. இதனிடையே இதுகுறித்து தமிழ் தேசிய அமைப்புகளிடமிருந்து எழுந்த எதிர்ப்பால் இந்த முடிவு கைவிடப்பட்டதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த அமைப்பின் தலைவர் ஆர் சண்முகம் அவர்களிடம் இந்த பிரச்சனை குறித்த விவரங்களை கேட்டார் மணிவண்ணன்.
அதாவது கிரீன் கிளாசிக் எக்ஸ்போர்ட்டர்ஸ் சொல்லி ஒரு நிறுவனத்தார் தமிழ் நூல்கள் தேவை யாழ்ப்பாணம் தமிழர்களுக்கு புத்தக காட்சி அங்கே நாங்கள் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம், நீங்கள் வந்து பங்கு கொள்ளுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் அங்கே உள்ள சூழ்நிலையை பொறுத்து அங்கே உடனடியாக வந்து இல்லை இப்போ வர முடியாது, நேரடியாக வந்து அங்கே என்ன நிலைமைன்னு பார்த்துட்டு அதற்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அந்த புத்தக காட்சியை நடத்துகிறோம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தோம். நாங்கள் ஒரு 4-5 நண்பர்கள் எங்களுடைய சொந்த செலவில் அங்கே போய் அந்த யாழ்ப்பாணத்தில் எல்லாம் பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் அங்கே உள்ள நம்ம இந்திய தூதர் அலுவலகத்தையும் பேசணும், அங்கே உள்ள மாநகராட்சியினுடைய மேயர்கிட்டையும் பேசணும்.
எப்போ போயிருந்தீங்க?
அதாவது மே மாதம் போயிட்டு பேசிட்டு வந்தோம். அவங்களும் சரி வாங்க, ரொம்ப நல்ல விஷயம், இங்கே உள்ள தமிழர்களுக்கு புத்தகங்கள் வந்தால அவசியம் தேவைன்ற மாதிரி சொன்னாங்க. அதை வச்சுட்டு நான் எங்களுடைய சங்கத்தில் அது குறித்து முடிவு பண்ணலாம். ஏன்னா நல்லூர் கோவில் திருவிழாவை ஒட்டி லட்சக்கணக்கான தமிழர்கள் வந்து வெளிநாடுகளில் இருந்தும் அங்கே வருவாங்க, அந்த நேரம் சிறப்புடையதா இருக்கும், அப்ப வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அது குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் இங்கே 23 வச்சு எங்களுடைய உறுப்பினர்களுக்கெல்லாம் தகவல் தெரிவிச்சோம். அது குறித்து போலாமா வேண்டாமா, என்ன வசதி செய்யலாம், என்ன ஏதுங்கிறது முடிவு பண்ணலான்னு. அந்த நேரத்துல பலர் வந்தாலும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இது வந்தாலும் இந்த நேரத்துல நீங்க அங்க போவது இருந்தால தமிழர்களுக்கு ஆதரவா இருக்கிறத விட இலங்கை அரசருக்கு அது ஆதரவா இருக்கும், அதனால நீங்க போக வேண்டாம்னு கேட்டுக்கிட்டாங்க. போக
யார் அந்த மாதிரியான எதிர்ப்பு தெரிவித்தது?
பல பேர் சீமான் அறிக்கையை விட்டு இருந்தாரு நேத்துலாம்,
பல தொலைபேசி மூலமா என்னுடைய தொலைபேசி எண்கள் வந்துல இதுல இருக்கிறத வச்சுட்டு நெட்ல இருக்கிறத பார்த்துட்டு பேசினாங்க. அது போக எங்க அலுவலகத்துக்கும் பல பேர் பேசியிருக்காங்க, பேர் சொல்லிட்டு. இது போக தமிழக முதல்வர் அவர்களும் அந்த அங்க உள்ள நிலைமை குறித்து அடிக்கடி பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க, மீனவர் தாக்குதல் அது இது சமாச்சாரமா. சோ இந்த சூழ்நிலையில இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கறதுனால அதை நிறுத்தி வைத்திருக்கோம்.
சரி, இப்போ புத்தக கண்காட்சி அங்கே நடத்துறதன் மூலமா அது வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு ஆயிடும்னு சொல்ற வாதம் எப்படி சரியானது தான் நினைக்கிறீங்களா?
அது அவங்கதான் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? நாங்க எங்களுடைய நோக்கம் வந்து யாழ்ப்பாணத்துல உள்ள தமிழர்களுக்கு கொழும்பிலிருந்து சரியாக தமிழ் புத்தகங்கள் கிடைக்கல, ஒன்னு ரெண்டு எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் இங்கிருந்து வாங்கி அனுப்புறாங்க. ஏன்னா கடந்த காலங்களில் அவங்களுக்கு கிடைக்காம இருந்து இப்போ உள்ள சூழ்நிலையில மீண்டும் கிடைக்காமலே இருக்குதுங்கிற சூழ்நிலையை தான் நாங்க அதை கருத்தில் கொண்டுதான் நாங்க போனோம்.
ஆனா அப்போ இப்ப நீங்க போக முடியாம இருக்கிற சூழ்நிலை வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கிற இந்த புத்தகம் படிக்கிற தமிழர்களுக்கு ஒரு இழப்பா தானே இருக்கும்?
ஆமா, நிச்சயமாக அதுல ஒண்ணு சந்தேகமே வேண்டாம். புத்தகம் படிக்கிற, ஏன்னா நாங்க புத்தகம் படிக்க போறது தமிழ் புத்தகங்களை தான், அதை நிச்சயமா தமிழர்கள் தான் பயன்படுத்த முடியும், மற்றவர்கள் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அதை கூட இவங்க ஒரு கருத்து இப்ப வருகிற சூழ்நிலையில, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில காமன்வெல்த் மாநாட்டுக்கே நாங்க அங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இருக்க சூழ்நிலையில நீங்க போய் அங்க எப்படி போலான்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க.
தென்னிந்திய புத்தக பதிப்பு மற்றும் விற்பனை சங்கத்தின் தலைவர் ஆர் எஸ் சண்முகம். இறுதியாக, தற்போது இங்கிலாந்து வந்திருக்கின்ற ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியில் இடம்பெற்றுள்ள ஆஷ்டன் அகார் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்தவர். டிரன்பிரிட்ஜ் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் அவர் சிறப்பாக ஆடியிருந்தார். அவரது இலங்கை தொடர்பு குறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இங்கிலாந்து ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ஆஷஸ் தொடர் கிரிக்கெட் போட்டி இப்பொழுது இங்கிலாந்தில் நடைபெற்று வருகிறது. நாட்டிங்ஹாம் ட்ரெண்ட் பிரிட்ஜ் மைதானத்தில் நடைபெற்ற முதல் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. 2வது டெஸ்ட் தற்பொழுது லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இங்கிலாந்து வந்துள்ள ஆஸ்திரேலிய அணியில் சுழற்பந்து வீச்சாளராக இருக்கும் ஆஷ்டன் ஏகா முதல் டெஸ்ட் போட்டியில் 2 உலக சாதனைகளை செய்தார். கிரிக்கெட் உலகில் பரபரப்புகளை ஏற்படுத்தியுள்ள ஆஷ்டன் ஏகாவுக்கும் இலங்கைக்கும் தொடர்பு உள்ளது. இதுகுறித்து அவரது தாய் சோனியா ஏகாவிடம் பேசினார் பிபிசி சிங்கள ஒளிபரப்பான சந்தேஷியாவின் சரோஜ்
பத்திரன். And he always gets his spirit's know.
எனது தந்தை ஒரு பௌத்தர், ஆனால் தாய் கத்தோலிக்க கிறிஸ்துவர். எனது பிள்ளைகள் எமது பாரம்பரியத்தை பேணி வருகின்றார்கள். அவர்கள் பௌத்த விகாரைகளான புத்தர் கோவிலுக்கு தொடர்ந்து செல்வார்கள். குறிப்பாக எனது மகன் ஒவ்வொரு போட்டிக்கும் முன்பாக கோவிலுக்கு சென்று அங்கு மந்திரம் மோதி மணிக்கட்டில் கட்டப்படும் பிரித் நூலை கட்டி வருவார். இப்பொழுது நடைபெற்று வரும் ஆஷஸ் கிரிக்கெட் தொடர் போட்டிகளுக்கு வருவதற்கு முன்னர் கூட ஆஷ்டன் மெல்பர்ன் நகரில் இருக்கும் பௌத்த விகாரை ஒன்றுக்கு சென்று வழிபட்டு பிக்குவிடம் பிரித் நூலை கட்டிக்கொண்டுதான் வந்தார். ஹாமதுருக்கள் எனப்படும் பௌத்த குருமார்களிடம் சென்று ஆசி பெற்று வரும் வழக்கத்தை எனது பெற்றோர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நான் எனது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துள்ளேன். பல காலம் முன்னரே தமது குடும்பம் ஆஸ்திரேலியாவில் குடியேறிவிட்டாலும் இன்னும் அங்கு தாங்கள் சிங்கள புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்து வருவதாகவும் கூறுகின்றார் சோனியா ஏகா.
We do have Singhalese New Year. When my mother passed away 8 years ago, I took that on to make my father his Kiribati. I still continue that tradition.
நாங்கள் இங்கேயும் அதாவது ஆஸ்திரேலியாவிலும் சிங்கள புத்தாண்டை கொண்டாடி வருகின்றோம். 8 ஆண்டுகளுக்கு முன்னர் எனது தாயார் மரணம் அடைந்தாலும் அந்த புனித தினத்தன்று எனது தந்தைக்கு பால் சோறு அதாவது கிரிபத் செய்து கொடுக்கும் பொறுப்பையும் வழக்கத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து செய்து வருகின்றேன். அந்த பாரம்பரியத்தை நான் விட்டுவிடவில்லை. மேலும் இலங்கையின் உணவு வகைகளையும் நான் தொடர்ந்து வீட்டில் தயாரிக்கின்றேன். ஆனால் எனது அம்மா செய்வது போல நான் செய்கின்றேனா என்று தெரியவில்லை. பிள்ளைகளின் சுவைக்கேற்ப காரம் சிறிது குறைவாக இருக்கும் என்ற அவரிடம், இலங்கையில் பெரும்பாலான தாய்மார்கள் பிள்ளைகளை விளையாட்டின் பக்கம் போகவே அனுமதிப்பது இல்லையே, ஆனால் நீங்கள் எப்படி என்று கேட்டார் சரோஜ் பத்திரன.
I think the Sri Lankan parents need to relax a bit. We need a balance. Ashton completed his studies. He got a very high score and he got into law. He's actually, and he's still trying, I don't know when he'll finish it.
வாழ்க்கையில் ஒரு சமன்பாடு இருக்க வேண்டும் என்றுதான் இலங்கையில் உள்ள பெற்றோர்கள் நினைக்கின்றார்கள். ஆஷ்டனை பொறுத்தவரையில் அவர் பள்ளி படிப்பை நல்ல முறையில் முடித்துள்ளார். அவர் இப்பொழுது சட்டக்கல்லூரியில் படித்து வருகின்றார். சட்டப்படிப்பை எப்பொழுது முடிப்பார் என்று எனக்கு தெரியாது. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் படிப்பு மட்டுமே இருந்தால் போதாது, இதர திறமைகளும் வளரத்தானே வேண்டும் என்றார் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியில் விளையாடி வரும் ஆஷ்டன் ஏகாவின் தாய் சோனியா ஏகா.
செய்திகளை தொகுத்தவர் சிவராமகிருஷ்ணன். இனி தலைப்புச் செய்திகள்.
இந்திய நிர்வாகத்துக்குட்பட்ட காஷ்மீரின் எல்லா பெரிய நகரங்களிலும் ஊரடங்கு உத்தரவை பாதுகாப்பு படையினர் அமல்படுத்தி வருகின்றனர். ஆஸ்திரேலியாவுக்கு படகுகளில் வந்து தஞ்சம் கோரும் எவரும் இனிமேல் ஆஸ்திரேலியாவில் அகதிகளாக வந்து குடியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் கெவின் ரட் கூறியிருக்கிறார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களை.